ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருமுறை சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது கோளர் திருப்பதிகம், வேயிரு தோழிபங்கன். வழங்குபவர் திரு வி சுப்பிரமணியன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திருச்சிற்றம்பலம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த விரான் அடி போற்றி, வாழி திரு நாவலூர் வன்றொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத உரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். நம்ம இன்னைக்கு கோளர் பதிகத்தில் இரண்டாம் பாடல்லேருந்து தொடரப்போகிறோம். என்பொடு கொம்படாம இவை மார்பு இலங்க எருதேறு ஏழையுடனே, பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால், ஒன்பதோடொன்றோடேழு பதினெட்டோடாறும் உடனாய நாள்கள் அவைதாம், அன்பொடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. அது சொல்கிறப்ப அது மாதிரி அந்த ஒவ்வொரு அடியிலையும் ஒரு நடுப்புற ரெண்டு இடத்துல பாஸ் வரும். அப்படி சொன்னாக்க நமக்கு மனப்பாடம் பண்ணுறது சுலபமாக இருக்கும். இப்போ பாட்டுடைய அர்த்தத்துக்கு போவோம். என்பொடு கொம்போடு ஆமை இவை மார்பு இலங்க எருது ஏறி ஏழையுடனே, பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி வந்து என் உளமே புகுந்து அதனால் அப்படின்னு. இதுவரைக்கும் சிவபெருமானுடைய குணங்களையெல்லாம் புகழ்களையெல்லாம் சொல்லி அந்த சிவபெருமான் என் உள்ளத்துக்குள்ளே புகுந்திருக்கின்றான் அதனால் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நமக்கு தீயமை செய்யக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் ஒரு வரிசையாக சொல்லி அவையெல்லாம் நமக்கு நல்லதே செய்யும் அப்படிங்கிறது. இந்த முதல் வரியில் என்பொடு கொம்பொடு ஆமை இவை மார்பு இலங்க அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வச்சுருக்கார். இது நமக்கு என்பு அப்படின்னாக்க எலும்பு, கொம்புனால் நமக்கு தெரியும் இப்போ யானைக்கு இருக்கிற தந்தம், பன்றிக்கு இருக்கிற தந்தம், அதெல்லாம் காட்டுப்பண்ணிக்கு ஒரு தந்தம் உண்டு, யானைக்கு எப்படி தந்தம் உண்டு அது மாதிரி காட்டுப்பண்ணிக்கு ஒரு தந்தம் உண்டு. அது மாதிரி எலும்பு, காட்டுப்பன்றியுடைய தந்தம், ஆமை. ஆமைங்கிறது இங்கே ஆமையின் ஓடு, அது ஓட்டை குறிக்கும். அதனால் எலும்பு, தந்தம், ஆமையோடு இதெல்லாம் மார்பில் அவர் அணிந்திருக்கிறார். இலங்குதல் அப்படின்னா பிரகாசிக்கிறது, விளங்குதல்னு அர்த்தம். அதனால் அவர் மார்பில், சிவபெருமான் உடம்பில் பல விஷயங்கள் அணிந்திருக்கிறார். நமக்கு பொதுவாக தெரியும் அவர் உடம்பில் எங்கே பார்த்தாலும் பாம்பு இருக்கும், கழுத்து நீளமாக இருக்கும், தலையில் கங்கை இருக்கும், சந்திரன் இருக்கும், இதெல்லாம் நமக்கு பொதுவாக தெரியக்கூடியது. இந்த பாட்டில் அவர் சொல்கிறார் சிவபெருமான் இந்த மூன்று விஷயங்கள் அணிந்திருக்கிறாருங்கிறது, எலும்பு, ஒரு தந்தம், ஆமையின் ஓடு. இது மூணும் என்னென்னு பார்த்தோம்னா அவர்கள் இந்த சம்ஹார காலம் விஷ்ணுவோடைய அவதாரங்கள் முடிஞ்சதெல்லாம் குறிக்கிற விஷயங்கள் இதெல்லாம். எலும்பு அப்படிங்கிறது இந்த சம்ஹார காலத்தில் எல்லாத்தையும் ஒடுக்கிற காலத்தில் பிரம்மா விஷ்ணுக்கள் முதற்கொண்டு எல்லாரும் அழிந்து விடுவார்கள். அப்போ அந்த பிரம்மா விஷ்ணுக்களுடைய எலும்புகளை அவர் உடம்பில் அணிந்திருப்பார். அதுக்கு களையபுரம் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டு தமிழில். களையபுரம் அப்படின்னா இப்பெல்லாம் ஏதோ ரொம்ப கலாட்டம் நடக்கிறது, ரொம்ப இதுவாக இருக்குது, அப்படி குழப்பமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல களையபுரம் பேச்சுவாக்கில் உபயோகிக்கிறோம். ஆனால் களையபுரம்ங்கிறது எலும்பை குறிக்கிற ஒரு வார்த்தை, எலும்பு அணிந்திருப்பார் அவர். அதுக்கு கங்காளம் அப்படின்னும் சொல்லுவார், சிவனுடைய கங்காள வேடம் அப்படிம்பா. இந்த கங்காளம் அப்படிங்கிறது அந்த எலும்புகளெல்லாம் அணிஞ்சிருக்கிற கோலம். நீங்கள் சம்ஸ்கிருத ஸ்லோகம் ஏதாவது சொன்னாலும் அதில் இந்த கங்காளங்கிற வார்த்தை வரும். அதுதான் அந்த எலும்பு, பிரம்ம விஷ்ணுக்குளின் எலும்புகளை அவர் அணிஞ்சிருக்கிறார். கொம்பு, இது பன்றியின் கொம்பு. பன்றியின் கொம்பு அப்படின்னாக்க இது விஷ்ணுவின் வராக அவதாரத்துடைய முடிவை குறிக்கிறது. விஷ்ணுவின் அவதாரங்கள்லாம் முடிகிறப்ப சிவபெருமான் முடித்து அதை முடித்ததுக்கு அடையாளமாக அந்த ஒரு விஷயத்தை அணிந்திருப்பார். அதனால் வராக அவதாரத்துடைய முடிவில் அந்த பன்றி கொம்பு எடுத்து இறைவன் அணிந்திருக்கிறார். அதே மாதிரி ஆமைங்கிறது விஷ்ணுவின் கூர்மா அவதாரம். அந்த கூர்மா அவதாரத்தோட முடிவில் அந்த ஆமையின் ஓட்டை எடுத்து சிவபெருமான் அணிந்திருக்கிறார். இதுதான் இந்த என்பு, கொம்பு, ஆமை, இது மூணுடைய பொருள். இது நம்ம தோடுடைய செவியின் பதிகம் பார்த்துருக்கோம். அது உங்களில் யாருக்கா மனப்பாடமாக தெரியுமா? முதல் பாட்டு தான். ஓகே, அதில் ரெண்டாம் பாட்டு மனப்பாடம் பண்ணலன்னா அதில் உங்களுக்கு இது இதெல்லாம் வரும். முற்றலாமை இளநாகமோடு ஏன முளைக்கொம்பு அவை பூண்டு அப்படின்னு ஒரு முதல் ரெண்டாவது பாட்டு ஆரம்பிக்கும். முற்றலாமை இளநாகமோடு ஏன முளைக்கொம்பு அவை பூண்டு, வற்றலோடு கலனா பலிதந்து என் உள்ளம் கவர்கள்பன் கற்றல் கேட்டல் உடையார் பெரியார்கள் கையால் தொழுதேத்த பெற்ற முறந்த பிரமாபுரம் மானுவன் என்று அப்படின்னு அந்த பாட்டு. அதில் முதல் வரியில் வர்றது இதுதான், முற்றலாமை இள நாகமோடு ஏன முளைக்கொம்பு அவை பூண்டதில் முற்றலாமை அப்படின்னு ஆமை ஓட்ட சொல்கிறார். இள நாகமோடு ஏன முளைக்கொம்பு, அது பன்றியின் முளை போன்ற கொம்பு. அந்த ரெண்டு விஷயம் இங்கே வருது இல்லையா, கொம்பு வருது ஆமை வருது, அது ரெண்டும் அந்த பாட்டிலையும் இருக்குது இந்த பாட்டிலையும் இருக்குது. அதுக்காக உங்களுக்கு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். அந்த கதைகளில் நீங்கள் திருப்பி நம்ம அந்த தோழுடைய செவியின் பதிகத்தை டிஸ்கஸ் பண்ண ரெக்கார்டிங்கை போய் கேட்டல்னாக்க இந்த விளக்கத்தை அங்கேயும் கேட்கலாம். அதெல்லாம் அவர் மார்பில் அணிந்திருக்கிறார். அப்புறம் எருது ஏறி விருஷப வாகனத்தில் ஏறி வருகின்றார். ஏழையுடனே, ஏழைனாக்க பெண், ஏழைங்கிற வார்த்தைக்கு சில அர்த்தங்கள் உண்டு, அது இடத்துக்கு தகுந்தபடி நம்ம பொருள் கொள்ளணும். இப்போ பேச்சில் ஏழை அப்படின்னாக்க வறியவன், பணம் இல்லாதவன், பொருள் இல்லாதவன் அப்படிங்கிற அர்த்தம் தான் இன்றைக்கி பிரயோகத்தில் இருக்குது பேச்சில். ஆனால் ஏழை அப்படின்னாக்க அறிவற்றது, அறிவற்றவன் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ஏழை அப்படின்னா பெண் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் இந்த இடத்துல ஏழைங்கிறது பெண், அது உமாதேவியை குறிக்கும். அதனால் ஏழையுடனேனா உமாதேவியாரோடு. பொன் பொதி மத்த மாலை புனல் சூடி அப்படிங்கிறார் இறைவன். முதலடியில் எலும்பு பன்றி கொம்பு ஆமையோடு இதெல்லாம் அணிந்திருக்கிறார். ரெண்டாவது அடியில் என்ன சொல்கிறார் அவர், பொன்பொதி மத்த மாலை புனல் சூடி, வேற என்ன அணிந்திருக்கிறார்னு லிஸ்ட் கொடுக்குறார். பொன் அப்படின்னாக்க நமக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் நமக்கு தெரியும் இன்னைக்கு உபயோகத்தில். பொன் அப்படின்னா பொதுவாக தங்கம் கோல்டு அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இருக்குது புழக்கத்தில். ஆனால் பொன் அப்படின்னா அழகு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அதனால் பொன் பொதி மத்த மாலைனாக்க அழகு பொதிந்த அப்படின்னா ரொம்ப அழகான, மத்த மாலைன்னா ஊமத்த மலரால்ான மாலை, அதையும் அவர் அணிந்திருப்பார். புனல், புனல் அப்படின்னாக்க ஜலம், இங்கே கங்கை. அதனால் அவர் அழகிய ஊமத்த மாலையையும் கங்கையையும் சூடியிருக்கிறார் அவர். இப்படியெல்லாம் இறைவனுடைய வர்ணனை, இறைவன் எப்படிப்பட்டவன், என்னென்ன உருவத்தில் இருக்கான், அவன் என்ன கோலத்தில் காட்சி கொடுக்குறான் அப்படிலாம் சொல்லி, அந்த சிவபெருமான் வந்து என் உளமே புகுந்து அதனால் இல்லையா, தோடுடி செவின் பதித்து அவர் சொல்லிருக்கார் இல்லையா, என் உள்ளம் கவர் கள்வன் அப்படிங்கிறார். அதே மாதிரி இங்கே அவர் வந்து என் உளமே புகுந்து அதனால், அந்த சிவபெருமான் வந்து என்னுடைய உள்ளத்தில் நீங்காமல் உரைகின்றான் அதனால். அடுத்தாப்பில் நமக்கு தீமை செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னு ஒரு வரிசை சொல்கிறார். ஒன்பதோடு ஒன்றோடு ஏழு, பதினெட்டோடு ஆறும் உடன் ஆய நாள்கள் அவைதாம். இதுலேருந்து வரிசையாக எண்களாக சொல்கிறார், என்னடா ஒம்பது ஒன்று ஏழு பதினெட்டு ஆறுன்னு வரிசையாக எண்களாக சொல்கிறாரு, என்ன நமக்கு புரியாது. ஆனால் பின்னாடி சொல்கிறார் உடனாய நாள்கள் அவைதாம் அப்படிங்கிறார். அதனால் இந்த ஒம்பது ஒன்று ஏழு பதினெட்டு இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ், அந்த நட்சத்திரங்களில் என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் நமக்கு தீமை செய்யக்கூடுன்னு ஒரு ஜோதிடத்தில் இந்தந்த நட்சத்திரங்கள் நல்லது, இந்தந்த நட்சத்திரங்கள் கெட்டது, இல்லை இந்த திதிகள் நல்லது, இந்த திதிகள் கெட்டது அப்படின்லாம் சொல்லுவாள். நம்ம கல்யாணத்துக்கு வரன் தேடுறப்போ அந்த ஜாதக பொருத்தம் பார்க்குறப்ப சொல்லுவாள், ஐயோ அந்த பொண்ணு ஏதோ ஏதோ ஒரு நட்சத்திரம் ஆயில்யமா அது வேண்டாம், அதெல்லாம் மூலமாக அது வேண்டாம் அப்படிம்பா, அது ஆணுக்கு சில நட்சத்திரம் நல்லதும்பா, பெண்ணுக்கு சில நட்சத்திரம் நல்லதும்பா, சிலது கெட்டதும்பா, இந்த மாதிரி பல நம்பிக்கைகள் உண்டு ஜோதிஷத்தில். அதை இவர் இங்கே குறிப்பிடுறார். இது உரையில் பார்த்தோம்னாக்க ஒம்பது பத்து பதினாறு பதினெட்டு ஆறு அப்படிங்கிற இடங்களில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம அஸ்வினி பரணி கார்த்திகைன்னு என்றோம் இல்லையா, 27 நட்சத்திரங்கள். அதில் ஒன்பதாவதா என்ன வருது, பத்தா என்ன வருது, பதினெட்டா என்ன வருது, ஆறா என்ன வருது, இது மாதிரிலாம் ஒரு லிஸ்ட் இருக்கு. அப்படிப்பட்ட இந்த நட்சத்திரங்கள்லாம் அவையும் உடனாய நாள்கள் அவை தான், அவை மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா நாள்களும் அப்படின்னா இந்த நட்சத்திரங்களை வச்சு நாள் சொல்லலாம், இல்லைன்னா திதியை வச்சு நாள் சொல்லலாம். இன்னைக்கு அஷ்டமி, இன்னைக்கு சதுர்த்தி, இன்னைக்கு இது ஏகாதசி அப்படின்னு திதியை வச்சு நாள் சொல்றது உண்டு, இல்லைன்னா இன்னைக்கு கிருத்திகை, இன்னைக்கு பரணி அப்படின்னு நட்சத்திரத்தை வச்சு நாள் சொல்றது உண்டு. அதனால் இவர் என்ன சொல்கிறார், பதினெட்டாலாம் திதியில் வராது, 14 வரைக்கும் தானே திதி, அப்புறம் பௌர்ணமியால் அமாவாசை வந்துடுமே. அதனால் இந்த நட்சத்திரங்கள் நாள்கள் இது மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எல்லாமே அன்போடு நல்ல நல்ல, அவையெல்லாம் அன்போடு ரொம்ப நல்லவனவே நல்லனவே செய்யும், அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே, அடியவர்களுக்கு அவையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவை அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். நம்ம மூணாம் பாட்டுக்கு போகலாம். உருவாளர் பவள மேனி ஒளி நீர் அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலைய தூர்தி சயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இதில் அதே மாதிரி முதல் ரெண்டு அடியில் சிவனுடைய சிறப்புகளெல்லாம் சொல்கிறார். உருவளர் பவளமேனி ஒளி நீரு அணிந்து உமையோடும் வெள்ளை விடைமேல் முருகு அலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். இதில் இறைவனுடைய முதல்ல உருவளர் பவளமேனி அப்படின்னா பவளமேனி அப்படின்னாக்கா பவளம் போன்று சக்க செவல்னு இருக்கிற திருமேனி. இறைவனுடைய சிவருமானுடைய வடிவம் நிறம் வந்து சக்கச்சவேல்னு இருக்கும். நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன், இந்த படங்கள்லலாம் இந்த காலத்தில் ஏதோ ஒரு குழப்பத்தில் பெண்கள் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தினால உமாதேவியை சக்கச்சவேல்னு போடுற சிவருமான நீளமாக போட்டு வைக்கிறான். அது படத்தில் போடுற பிழையது. சிவருமான் சக்கச்சவேல்னு இருக்கணும், உமாதேவி கரிய நிறத்தோடு இருக்கணும். அதனால் உரு வளர் பவள மெனி. உரு அப்படின்னாக்க பொதுவாக நமக்கு உருவம் தோற்றம் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்குது வடிவம்னு. ஆனால் இந்த இடத்துல உரு அப்படிங்கிறது அழகு அப்படிங்கிற பொருள் கொள்ளணும். உரு வளர் பவளமேனா அழகு மிகுகின்ற பவளம் போன்ற திருமேனி. அப்படியே ரொம்ப அழகான சிவந்த திருமேனி உடையவன் சிவருமா. அது இந்த ஃப்ரேஸில் சொல்கிறார், உரு வளர் பவளமேனி அழகு மிகுகின்ற பவளம் போன்ற செம்மேனி. அதன் அந்த திருமேனியில் ஒளி நீரு அணிந்து, நீர் அப்படின்னாக்க சாம்பல் விபூதி, ஒளி நீர் அப்படின்னா ஒளி வீசுகின்ற வெண் திருநீர், அந்த திருநீற்றை அணிந்து உமையோடும் உமாதேவியை கூட இருத்தி கொண்டு வெள்ளை விடைமேல் வெள்ளை விளையர்னு இருக்கிற விருஷப வாகனத்தின் மீது. ஏன்னா நம்ம கோயிலில் போய் இந்த விருஷப வாகனத்தை பார்த்தோம்னா அதெல்லாம் கல்லால் செய்யப்பட்டதுனால அதெல்லாம் கருமையாக தான் நமக்கு தெரியும். எல்லா சிற்பங்களும் கருமையாக தான், கோயிலில் இருக்கிற எல்லா விக்கிரகங்களும் கருமையாக தான் இருக்கும். ஏன்னா அது கல்லில் வடிச்சது. ஆனால் அந்த விருஷபம் வெள்ளை விளையர்னு இருக்கும். அதான் அங்கே சொல்கிறார் வெள்ளை விடைமேல். அதனால் சிவருமான் விருஷப வாகனத்தில் தன்னுடைய சக்கச்செவல் இருக்கிற திருமணியில் வெள்ளை விளையர்னு திருநீற்றை பூசிக்கொண்டு உமாதேவியோர் சமேதராக விருஷப வாகனத்தில் ஏறி அப்படின்னு முதல் அடி. அடுத்த அடி முருகு அலர் கொன்றை. கொன்றை அப்படின்னா கொன்றைப்பூ. அதை பற்றி நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், தேவார பதியங்களில் பல பாடல்களில் கொன்றைப்பூ வரும். சிவருமானுக்கு ரொம்ப விசேஷமான மலர் கொன்றை மலர். நீங்கள் கோயில்கள்லாம் போனாக்கா சில கோயில்களில் இந்த மரங்களும் பார்க்கலாம், கொன்றை மரம். அது அப்படியே மேலேருந்து அப்படியே சரம் சரமாக தொங்கும், சர கொன்றைம்பா. இல்லைன்னா பேச்சு வழக்கில் கொன்னை மரம், கொன்னை பூ அப்படிம்பா. மலையாளத்தில் அதான் சொல்லுவேன். அது மஞ்சளாக இருக்கும் அந்த பூ. முருகு அலர் கொன்றை. முருகு அப்படின்னாக்கா அழகு அப்படின்னு நமக்கு தெரியும் பொதுவாக இல்லையா. முருகுலேருந்து முருகன் வந்தது அப்படிங்கிறதுல அழகு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் முருகு அப்படின்னாக்க வாசனைன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. ரெண்டும் பொருந்தும், அழகிய அழகாக மலர்கின்ற இல்லை வாசனை மிகுந்து மலர்கின்ற கொன்றை மலர். அலர்னா பூ அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அலர்தல் பூத்தல் அப்படின்னு எடுத்துக்கலாம். மலர் அலர் ரெண்டும் ஒரே பொருளில் வரும். முருகு அலர் கொன்றைனா வாசனை கமழ்கின்ற வாசனை விரிகின்ற கொன்றை மலர். திங்கள் சந்திரன் முடிமேல் அணிந்து, தன்னுடைய திருமுடி மேல் தலையில் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் அவன் என்னுடைய நெஞ்சத்தில் புகுந்து அங்கு நீங்காமல் உரைகின்றான். அதனால் திருமகள் கலையது ஊர்தி செயமாது பூமி திசை தெய்வம் ஆன பலவும் அருநெதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. திருமகள் அப்படின்னாக்க லக்ஷ்மி, திருனா செல்வம், லக்ஷ்மி அதான் திருமகள்னா லக்ஷ்மி. கலையது ஊர்தி. கலை அப்படின்னாக்க மான், கலைமான் அப்படின்னு கேட்டிருக்கோம், பேச்சில் கேட்டிருப்போம் இல்லையா, சினிமா பாட்டில் கூட வரும்னு நினைக்கிறேன். கலை, கலைனா அது மான். அதை வாகனமாக உடையவள் கலையது ஊர்தி அப்படின்னா அந்த கலைமானை வாகனமாக உடையவள் துர்கை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால் திருமகள்னா லக்ஷ்மி, கலையது ஊர்தினா துர்கை, ஜெயமாது, செயமாதுனா ஜெயமாது ஜெயலக்ஷ்மி அப்படின்னு அர்த்தம், வெற்றி. அப்படிப்பட்ட வெற்றி பூமி, பூமினா இந்த பூமி பூமாதேவி. திசை தெய்வம் அப்படின்னா திக் தேவதைகள், நம்ம அஷ்டதிக் பாலகர்கள் படிச்சிருப்போம், திக் தேவதைகள் அப்படின்னு படிச்சிருப்போம். இந்த எட்டு திக்குக்கும் இருக்கிற எட்டு திக்கு கூடிய தேவதைகள், அந்த திசை தெய்வங்கள் இவை எல்லாமே ஆன பலவும், இவையும் இவை போன்ற மற்ற தெய்வங்களும் எல்லாமே அருநெதி நல்ல நல்ல அப்படின்னா அரிய நிதி போல நமக்கு நன்மை செய்வன அப்படின்னு எடுத்துக்கலாம். தர்மபுரம் சாமினா இதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார், இந்த அருநதி அப்படிங்கிறது, அது நான் பின்னாடி சொல்கிறேன். அதனால் இந்த உரையில் என்ன சொல்கிறேன்னா, இவர்கள்லாம் இந்த மாதிரி லக்ஷ்மி, துர்கை, ஜெயலக்ஷ்மி, பூமி, திக் தேவதைகள் எல்லாமும் அரிய நிதி போல நல்லனவே செய்வார், அவையெல்லாம் அடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லவையே அப்படின்னு சொல்கிறார் தர்மபுரம் சாமிநாதன். அவர் 2009 அவர் மறைஞ்சார், ஆனால் அவர் 86 வயசோ அது மாதிரி இருந்து வாழ்ந்தவர், அவர் நிறைய நீண்ட வாழ்வு வாழ்ந்தவர். தன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த தேவார திருவாச ஓதுறதுலையும் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுலையுமே செலவிட்டவர். அவர் அவர் மாதிரி ஒரு இதுவரை பார்க்க முடியாது, இந்த மாதிரி திருமுறைகள் ஈடுபட்டவர். அவர் ஊறி ஊறி அவருக்கு சில கருத்துக்கள்லாம் தோணும், அதில் அவர் அவர் மற்ற மகான்கள்ட்டெல்லாம் பழகியிருக்கார் இல்லையா, அந்த மடாதிபதிகள்ட்டெல்லாம் பழகியிருக்கார் நிறைய மடங்க, தர்மபுரம் மடத்தில் ரொம்ப நாள் இருந்திருக்கார். அதனால் அவருக்கு மற்றவர்கள் சொன்ன நுணுக்கங்களும் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், அவருடைய உணர்ச்சியில் அவருக்கே தோன்றிய சில நுணுக்கங்களும் தோன்றிருக்கலாம். அதில் அவர் சொல்லுவார், இதெல்லாம் சொல்லிட்டு பலவும் அருநெதி நல்ல நல்லன்னா அருநெதியும் நல்ல நல்ல அப்படிம்பார். அதாவது நமக்கு அருமை மிகுந்த செல்வம் இருக்கு இல்லையா, அருநெதினா ரொம்ப சிறந்த செல்வம், மிக மிகுந்த பொருள், அதுவும் நல்லதே செய்யும் அப்படிம்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம் சொல்லுவார். அதாவது பொதுவாக பணம் வேணும், ஆனால் ரொம்ப பணம் வந்துடுச்சுன்னா அவன் நல்லவனாக இருக்க முடியாது, அவனை கெடுத்துடும் அந்த பணம், அந்த பணமே அவனுக்கு கெடுதல் பண்ணும் அப்படிம்பார், ரொம்ப பணம் இருந்தால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கோளறுபதி இதை பாடினாக்க எப்பேற்பட்ட கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவனும் நல்லவனாக இருப்பான் அப்படிம்பார், அவனுக்கும் அந்த செல்வம் நன்மையே தரும் அப்படிம்பார். ஏன்னா பணம் இருந்தாக்க பல தீயவர்கள் வந்து நம்மள்கிட்ட வருவா, பணத்தை சுரண்டுறதுக்கு வருவா சில பேர், சில பேர் அந்த பணத்தினால நம்ம மனசு மாறி போய் நம்ம தீய வழிக்கு போவோம், எத்தனையோ இருக்கு. அதான் சொல்ற இப்படி இந்த இந்த பதிகத்தை சொன்னாக்க அந்த பணமும் நமக்கு நல்லதையே செய்யும் அப்படிம்பார். இப்போ அடுத்த பாட்டு, நாலாம் பாட்டு, மதிநுதல் மதிநுதல் மங்கையோடு வடபால் இருந்து மறையோதும் எங்கள் பரமன், நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால், கொதியூரு கால நங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும், அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. மதிநுதல் மங்கையோடு வடவால் இருந்து மறை ஓதும் எங்கள் பரமன், நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். வழக்கம் போல் இந்த பாட்டிலையும் முதல் ரெண்டு அடியில் சிவபெருமானுடைய புகழ்கள் பெருமைகள்லாம் சொல்லி அப்படிப்பட்ட சிவபெருமான் என் உள்ளத்தில் வந்து தங்கியிருக்கின்றான். மதிநுதல் மங்கை, மதினா சந்திரன், நுதல் அப்படின்னா நெத்தி, சந்திரன் போன்ற நெற்றியை உடைய மங்கை. இது சந்திரன் போன்ற நெற்றியை உடைய மங்கைங்கிறது பெண்களை வர்ணிக்கிறப்போ அவர்களுடைய கூந்தலை வர்ணிப்பார்கள், அவர்களுடைய முக அழகை வர்ணிப்பார்கள், அவர்களுடைய புஜங்களை வர்ணிப்பார்கள், அவர்களுடைய முலைகளை வர்ணிப்பார்கள், அவருடைய இடையை வர்ணிப்பார்கள். அதெல்லாம் இலக்கியத்தில் வர்ற வர்ணனைகள். அதெல்லாம் இதில் மதிநுதல் மங்கை அப்படின்னா இந்த நெத்தியானது சந்திரன் போல இருக்கு அப்படின்னு அர்த்தம். சந்திரன்னா பௌர்ணமி சந்திரன் மேலே நெத்தி இருக்காது, அந்த பாதி சந்திரன் இருக்குல்லையே பிறை சந்திரன், அது மாதிரி அவருடைய நெற்றி இருக்கும். அந்த தலைமையிலும் புருவம் இதுக்கு நடுப்பு இருக்கிற அந்த பகுதியை பார்த்தோம்னா அது அப்படி ஒரு பிறை சந்திரன் மாதிரி, அர்த்த சந்திரன் மாதிரி ஒரு வடிவத்தில் இருக்கும் அது. அதுதான் அங்கே சொல்கிறார் மதிநுதல் மங்கை அப்படின்னு. அப்படிப்பட்ட அழகிய நெற்றியை உடைய உமாதேவியோடு வடபால் இருந்து, வடம் அப்படின்னா வட விருட்சம்னாக்க கல்லால மரம், பொதுவாக ஆலமரம்னு சொல்லிடுவா இல்லை கல்லான மரம்னு சொல்லுவா. இதில் வடபால் இருந்து, வடபால்னாக்க கல்லால மரத்தின் கீழ் இருந்து, மறையோதும் எங்கள் பரமன், இந்த வேதங்களை எல்லாம் ஓதுகின்ற எங்களுடைய பரமனாகிய சிவருமான். இது என்னன்னாக்க தட்சிணாமூர்த்தியை சொல்கிறார். தட்சிணாமூர்த்தி கல்லால மரத்துங்கள் இருந்து சனகாதியர்களுக்கு மறையின் பொருளை உபதேசம் பண்ணுறார். அதை இங்கே சொல்கிறார் வடபால் இருந்து அப்படின்னா, வடபால்னா கல்லால மரத்தின் கீழ் இருந்து அப்படின்னாக்க உக்காந்துருந்ததுன்னு அர்த்தம். இருத்தல் அப்படின்னாக்க டு பீன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, டு பி சீட்டட் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு தமிழில். அதனால பொதுவாக தேவாரத்தில் இருத்தல் அப்படின்னு வந்தாக்க பல இடங்களில் அவர் உக்காந்துட்டு இருக்கிறத சொல்லும். இது இந்த இருத்தல்ங்கிறது தமிழில் உக்காந்துட்டு இருக்க உட்காரத்துக்கு சொல்கிறது இப்போ பிரயோகத்துக்கு தமிழ்நாட்டில் இல்லை, ஆனால் இலங்கையில் இருக்கு அது. இன்னும் இருங்கள் அப்படின்னா உட்காந்துங்கன்னு அர்த்தம். அதனால் வடபால் இருந்து இந்த கல்லால மரத்தின் கீழ் வீட்டிலிருந்து மறை ஓதும் எங்கள் பரமன், வேதங்களை ஓதுகின்ற எங்கள் பரமனாகிய சிவருமான் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்து, தன்னுடைய திருமுடி மேலே. இந்த முடின்னு வார்த்தை அடிக்கடி வரும் தேவாரத்தில். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, தமிழ்நாட்டில் தலையில் இருக்கிற மயிருக்கு தலைமயிர் அப்படிங்கிற வார்த்தை உண்டு, ஆனால் அதை யாரும் சொல்கிறது இல்லை, எல்லாம் முடி முடின்னே சொல்கிறேன். முடி அப்படின்னாக்க உச்சி, தலை, கிரீடம் அப்படின்லாம் தான் அர்த்தம். அது ஆகு பெயராக வேணால் தலையில் இருக்கிற மயிருக்கு சொல்லலாமே ஒழிய, பொதுவாக தேவாரத்தில் திருக்குறள்லாம் முடி அப்படின்னாக்க அது மயிர், தலையில் இருக்கிற மயிரை குறிக்காது. அவர் நேரடியாக ரோமத்துக்கு மயிர் அப்படின்னு தான் சொல்லுவார் திருவள்ளுவரும். அதனால் முடின்னு வர்றதெல்லாம் தலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல நதியோடு கொன்றை மாலை, கங்கையையும் கொன்றை மாலையையும் முடிமேல் அணிந்து, அவர் தன்னுடைய தலையில் அணிந்து, என் உளமே புகுந்து அதனால், அவர் என்னுடைய உள்ளத்தில் புகுந்து விட்டார். அதனால் கொதி ஊறு காலன் அங்கி நமனோடு தூதர் கொடு நோய்கள் ஆன பலவும் அதிகுணம் நல்ல நல்ல. இதில் மூணாவது அடியில் ஒரு வரிசையாக சொல்கிற சில விஷயங்கள். காலன் அப்படின்னாக்க பொதுவாக நமக்கு தெரியும் காலன் அப்படின்னா யமன் அப்படின்னு. ஆனால் காலன்னு சொல்லிட்டு அவர் கூடவே நமன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் சொல்கிறார். நமன் அப்படின்னாலும் யமன் தான். அப்போ என்ன, ஒரே அரிய ஒரே வார்த்தையில் ஒரே அடியில் காலன்னு சொல்கிறார் நமன்னு சொல்கிறாரு என்னன்னு தெரியாது நமக்கு. அப்போ தான் இதெல்லாம் உரையில் ஆராய்ச்சி பண்ணுவாங்கலாம். அது பண்ணி அதுக்குள்ளே ஒரு லெவல் இருக்கும் போல் இருக்கு. அந்த நம்ம உயிரை கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கே, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஒரு ஹையரார்கி இருக்குது போல் இருக்கு. அதில் தர்மராஜன் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு, அப்புறம் காலன், அப்புறம் யமன் அப்படிலாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரி அந்த தர்மராஜனுங்கிறது தான் இந்த இடத்துல காலன்னு நம்ம எடுத்துக்கணும். தர்மராஜனை கீழே இருக்கிற லெவல் வந்து யமன், அந்த யமனு கீழே இருக்கிறவள் தான் யம தூதர்கள். அதனால் இங்கே என்ன சொல்கிறார், கொதி உரு காலன் அப்படின்னா கொதி உருன்னா கொதித்தல் அப்படின்னாக்க நமக்கு தெரியும், தண்ணி கொதிக்கிறது, பால் கொதிக்கிறது அப்படின்லாம் சொல்கிறோம். கொதிக்கிறதுனா டு பாயில், அது இந்த இடத்துல கோபத்தை குறிக்கும். நான் ரொம்ப ரொம்ப கொதிப்போடு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அவன் மனசு கொதிக்கிறது கோபத்தில். கொதி ஊரு காலன்னா ரொம்ப கோபம் மிக்க காலன் தர்மராஜன் இந்த இடத்துல. அங்கி, அங்கி அப்படின்னா அக்னி, அக்னி. நமன், நமன்னாக்க அந்த யமன். அப்புறம் நமனோடு தூதர் அப்படின்னாக்க யமதூதர்கள். கொடு நோய்கள், ரொம்ப கொடிய வியாதிகள். ஆன பல, முதலான பல விஷயங்களும். அதிகுணம், அவையெல்லாம் ரொம்ப நல்ல குணத்தோட நல்ல நல்ல நல்லவையே செய்யும். அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே, அடியவர்களுக்கு அவையெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவே செய்யும் அப்படின்னு தான் நாலாம் பாட்டுக்கு நேரடியான பொருள். அடுத்த பாடல், நஞ்சனி கண்ட நெந்தை மடவாழ்தனோடும் விடையேறும் நங்கள் பரமன் துஞ்சிருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்து அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. நஞ்சு அணி கண்டன் எந்தை மடவாழ்தனோடும் விடை ஏறும் நங்கள் பரமன் துஞ்சு இருள் வன்னி கொன்றை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால். இது முழுக்க இறைவனுடைய வர்ணனை புகழ். நஞ்சு அணி கண்டன், நஞ்சை அணிகின்ற கண்டத்தை உடையவன் நீலகண்டன். நஞ்சுனா விஷம், அணிதல்னாக்க கழுத்தில் அணிந்திருக்கிறானவன். அது அதனால் நஞ்சை அணிகின்ற, விஷத்தை அணிகின்ற கண்டத்தை உடையவன் நஞ்சணி கண்டன். எந்தை, எம் தந்தை, நம்ம அப்பா அவர். மடவாழ்தனோடும், மடவாள் அப்படின்னா பெண், மடவாழ்தனோடும்னா உமாதேவி அவரோடும் விடை ஏறும் நங்கள் பரமன், அந்த விஷப வாகனத்தில் ஏறுகின்ற நம் பரமன், பரமேஸ்வரன். துஞ்சு இருள் வன்னி, அப்படின்னா இருள் துஞ்சு வன்னின்னு பொருள் கொள்ளணும். துஞ்சு இருள் வன்னி அப்படிங்கிறத இருள் துஞ்சு வன்னி அப்படின்னு மாற்றி பொருள் கொண்டு, அது மாதிரி ரொம்ப அடர்ந்த பசுமையாக இருக்கிற வன்னி இலை. இருள் அப்படின்னாக்கா டார்க்னு அர்த்தம், அதனால் அது வந்து பிளாக்னு நம்ம எப்போ பொருள் கொள்ளக்கூடாது. வன்னி மரத்தோட இலையை வந்து சிவனுக்கு பூஜைக்கு உபயோகிப்பான் வன்னி பத்திரம். அந்த வன்னி இலை பச்சையாக இருக்கும், அதனால் தமிழில் நீலம் கருமை அப்படின்னு வர்ற வார்த்தைகள் எல்லாமே ப்ளூவுக்கும் வரும், பிளாக்குக்கும் வரும், க்ரீனுக்கும் வரும், பொதுவாக டார்க் கலர் அப்படின்னு அர்த்தம், டார்க் அப்படின்னு அர்த்தம். அதனால் டார்க் க்ரீன் இந்த இடத்துல. துஞ்சு இருள் வன்னினா இருள் துஞ்சுகின்ற வன்னி, அப்படி அந்த வன்னியோடைய இலை. கொன்றை, கொன்றைங்கிறது கொன்றை மலர், கொன்றை பூ. அதனால் வன்னி இலையையும் கொன்றை பூவையும் முடிமேல் அணிந்து, அவன் தலையில் அணிந்திருக்கிறான், அப்படி அணிந்து என் உளமே புகுந்து, அதனால் அவன் அப்படி அவற்றெல்லாம் அணிந்து என் நெஞ்சத்தில் குடிகொண்டிருக்கின்றான், அதனால் வெஞ்சின அவுணரோடும் உருமிடியும் மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும். அப்படின்னாக்க இந்த வெஞ்சின அவுணர், அவுணர் அப்படின்னாக்கா அசுரர்கள், சினம்னா கோபம், வெஞ்சின அவுணர்னாக்க மிகுந்த கொடிய கோபமுடைய அசுரர்கள். நமக்கு தெரியும் இந்த புராணங்களை படிச்சிருக்கோம், அசுரர்கள் தேவர்களும் எப்பவும் சண்டை போட்டுருப்பேன். இந்த அசுரர்கள் அதில் சில பேர் வந்து அப்பப்போ மகா தவங்கள்லாம் பண்ணி, கடும் தபஸ் பண்ணி வரங்கள்லாம் வாங்கி எப்பவும் தேவர்களை கொடுமைப்படுத்துவா, அதனால் அவர்கள் அப்படி தான் சித்தரிப்பான். வெஞ்சின அவுணர், கொடிய கோபமுடைய அசுரர்களும் உரும் இடியும், உரும் இடின்னா உரும் அப்படின்னா அச்சம், இடினாக்க இடி, மின் அப்படின்னா மின்னல். இந்த இடியும் மின்னலும் நமக்கு அச்சத்தை தருவானே. இப்போ நம்ம கான்கிரீட் வீட்டுக்குள்ளக்குள்ளே இருந்ததுனால நமக்கு இடி மின்னலாம் அச்சத்தை தராமல் இருக்கலாம் பொதுவாக. ஆனால் நம்ம வயலில் வேலை செஞ்சுட்டுருக்கோம், இல்லைனாக்க ஒரு குடிசை வீட்டில் வாழறோம்னாக்க இடி மின்னல்லாம் அச்சத்தை தரக்கூடியன. ஏன்னா மின்னல் தாக்கிதுன்னா குடிசை எரிஞ்சு போயிடும், இல்லை நம்ம வயலில் வேலை செய்கிறப்போ மின்னல் தாக்கிதுனாக்க நம்ம உயிரே போயிடும். அதனால் இந்த இடி மின்னல்லாம் அச்சத்தை தருவானே. அது மட்டும் இல்லாமல் நம்ம சாதாரணமாக ஒரு நமக்கு பல பேருக்கு ராத்திரியில் பயங்கர காற்றோட மழை பெஞ்சு இடி இடிச்சதுனாக்க பயமாக இருக்கும். அதனால் நமக்கு அச்சத்தை தரக்கூடிய இடியும் மின்னலும் மிகையான பூதம் அவையும், அப்படின்னா ரொம்ப மிகையாக இருக்கிற பூதங்கள். பூதங்கள்னாக்க இந்த இடத்துல ஐம்பூதங்கள்னு நம்ம பொருள் கொள்ளலாம். இந்த இயற்கை பஞ்சபூதங்களால் ஆன இந்த உலகம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஐம்பூதங்களால் வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் அஞ்சிடும் அப்படின்னா இவையெல்லாம் அடியவர்களை கண்டு அஞ்சும் அப்படிங்கிற புரியுறது இல்லையா, அஞ்சிடும் நல்ல நல்ல, அதனால் அவையெல்லாம் நமக்கு நல்லதே செய்யும். அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே, அவையெல்லாம் அடியவர்களுக்கு ரொம்ப நல்லதே செய்யும். இதுதான் இந்த பாட்டுக்கு நேரடியான பொருள். ஆறாம் பாட்டிலேருந்து இந்த பதிவுகளுடைய மீதி பாடல்களை பார்ப்போம். திருச்சிற்றம்பலம்